அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள் அனைத்தை விட்டும் தன்னை முற்று முழுதாக பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாகவும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத்துகளை வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்லி வசியத்து செய்து கொள்கின்றேன், நசீஹத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை மிகவும் அழகான படைகோலத்தில் படைத்திருக்கின்றான். குர்ஆனுடைய பல திருவசனங்களின் ஊடாக மனிதனுடைய உடலமைப்பை பற்றி, மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுதெல்லாம் ஃபி அஹ்ஸனி தக்வீம், மிகவும் அழகாக, இனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகாக படைத்திருக்கின்றேன். மனிதனுடைய படைகோலத்தை பொறுத்தவரையில் அதிலே இதுவரைக்கும் யாராலும் எந்த குறையும் காண்பிக்கப்படவும் இல்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. கண்ணை ஏன் அல்லாஹ் இப்படி படைத்தான், இப்படி படைத்திருக்கலாமே, காது ஏன் இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கலாமே, வாய் ஏன் இப்படி இருக்கிறது, இந்த இடத்தில் ஏன் இருக்கிறது, அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி யாராலும் கருத்து சொல்லப்பட முடியாத அளவுக்கு மிகவும் அழகான படைகோலத்தில் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானங்களை படைத்துவிட்டு, பூமியை படைத்துவிட்டு, மலைகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, இன்ன ரப்பக்கும் அல்லாஹு அல்லதி ஹலக அஸ்ஸமாவாதி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம் ثُمَّ اسْتَوَى عَلَى الْعَرْشِ يُغْشِي اللَّيْلَ النَّهَارَ يَطْلُبُهُ حَسِيسًا என்று சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானங்களை படைத்த விதம், பூமியை படைத்த விதம், மலைகளை வசப்படுத்தி கொடுத்த முறை, நட்சத்திரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து அதனை எப்படி நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், அலா லஹுல் கல்கு வல் அம்ர், அவன்தான் படைத்தான், அவன்தான் நிர்வகிக்கிறான், அவனுக்குத்தான் கட்டளை என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த அகிலம் அனைத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் உயர்ந்தவன், கீர்த்தியானவன், அவன் புகழுக்குரியவன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபத்தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று முடிக்கிறான். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள், ஃபத்தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், வானத்தை படைத்துவிட்டு, பூமியை படைத்துவிட்டு, அவைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்துவிட்டு சொல்லுகிறான், இவைகள் அனைத்தையும் படைத்தவன், இந்த அகிலத்தாருடைய போஷகனான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்று சொல்லி முடிக்கிறான். மனிதனுடைய படைகோலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான், மனிதனை படைத்த விதம், ஒரு துளி விந்திலிருந்து இரத்த கட்டியாக மாற்றி, அதை சதைப்பிண்டமாக மாற்றி, அதற்கு உள்ளே இருந்து ஒரு எலும்பை முளைக்க செய்து, அந்த எலும்பை சுற்றி சதைப்பிண்டம் ஒட்டப்பட்டு, இப்படியாக வந்து வந்து கடைசியாக மனிதன் மனிதனாக உலகத்துக்கு வருகின்றான், வாழுகின்றான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி முடிக்கும் பொழுது ஃபத்தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று சொல்லாமல் ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், ஃபத்தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று சொல்லாமல் ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களில் படைக்கக்கூடியவன் ஒருவன் தான். அவன் சொல்லுகிறான், மனிதனை போல் ஒரு படைப்பை உங்களால் படைக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகாக படைத்திருக்கின்றேன். எது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவைகளை வைத்து அவனுடைய உடலமைப்பை அவனுடைய கட்டமைப்பை நான் படைத்திருக்கின்றேன். படைத்து விட்டு சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை பார்க்க கூடாதா? நீங்க யார் என்று சொல்லி, வாய் எப்படி பேசுகிறது, மூளை எப்படி சிந்திக்கிறது, கண் எப்படி பார்க்கிறது, கால் எப்படி கேட்கிறது, மனிதா சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், வபி அன்புசிக்கும் அபலா துபுசிரும். இவைகள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அற்புதங்கள், ஆச்சரியங்கள். பிந்தின காலங்களில் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம், இப்ப அல்ல பின்னால காட்டுவோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் சொல்லுகிறான், பின்னால் நாங்கள் காட்டுவோம் எங்களுடைய அற்புதங்களை, அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய குதிரை, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய அற்புதங்களை காட்டுவோம். பால்வெளி மண்டலத்தில், மில்கி வேல, இன்னைக்கு சொல்றாங்க உலகத்தை பத்தி, உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்துடைய கேலக்ஸி எப்படிப்பட்டது. குர்ஆன் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பலூன் ஊத ஊத எப்படி அந்த பலூன் பெருசாகி கொண்டே இருக்குமோ, அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்த நாள் தொட்டு இந்த உலகம் விரிவாகி கொண்டே இருக்கிறது. சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்க ஓடுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், அதனை நாங்கள் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. மனிதர்களே, பால்வழி மண்டலத்தில் மட்டுமல்ல, மில்கி வேல மட்டுமல்ல, உங்களுடைய உடம்பிலையும் உங்களுக்கு உள்ளேயும் நாங்கள் எங்களுடைய அற்புதங்களை காட்டுவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். சுபஹானல்லாஹ், எத்துணை வகையான அற்புதங்களை இந்த விஞ்ஞான உலகத்தில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். மனிதனை மிகவும் அழகான படைகோலத்தில் அல்லாஹ் படைத்து விட்டு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய படைகோலமோ மிச்சம் நல்லது, அதில் எந்த குறையும் இல்லை. ஏன்? நான் படைத்திருக்கின்றேன், நான் படைத்திருக்கின்றேன். கையை பாருங்கள், சுபஹானல்லாஹ், ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையில் நான் படைத்திருக்கின்றேன், தேவையான விதத்தில் படைத்திருக்கின்றேன். யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக படைத்திருக்கின்றேன். படைத்தவன் சொல்லுகின்றான், அப்படித்தான் உன்னை படைத்தேன், நீ படைகோலத்தில் மிகவும் நல்லவனாக இருக்கின்றாய். ஆனால் குணத்தால் நீ ஆக மோசமானவன். குணம், பண்புகள், பண்பாடு, அஹ்லாக் என்று சொல்லுவோம், விசுவாசம் என்று சொல்லுவோம், ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறது என்று சொல்லுவோம், எப்படி எப்படியாவது சொல்லிக் கொள்ளுவோம், பிரச்சனை கிடையாது. ஒரு மனிதன் மனிதனாக வாழுவது, ஒரு மனிதன் நல்ல பண்புடன் வாழுவது, ஒரு மனிதன் நல்ல அகலாத்துடன் வாழுவது, ஒரு மனிதன் பிறரை கண்ணியப்படுத்தி பிறரை பிறருக்கு மரியாதை செய்து வாழுவது. சுபஹானல்லாஹ், படைத்தவனை படை அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை முதன்மைப்படுத்தி வாழுவது, இவைகள் எல்லாம் அகலாத் பண்பாடுகள், ஈமானியத்தான பண்பாடுகள், ஈமானியத்தான உணர்வுகள். நான் பசித்திருக்கலாம், பிரச்சனை இல்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க முடியாது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போதித்து தந்த மார்க்கம். மிக வினயமாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருக்குறானையும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் ஒரு படமாக யாரும் வாசிக்க வேண்டாம், ஒரு கதையாக யாரும் வாசிக்க வேண்டாம். அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நாங்கள் வாசிக்கின்றோம், படிக்கின்றோம், பாடமாக்குகின்றோம், எங்களுக்குள்ளே பரிமாறிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹதீஸுகளை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எடுத்து நடக்க வேண்டுமே. இந்த ஹதீசுக்குரியவனாக நான் எப்பொழுது என்னை ஆக்கிக் கொள்ளுவேன், இந்த ஹதீஸ் படி எப்படி நான் எப்ப நடந்து வாழ்ந்து காட்டப் போகின்றேன் என்பதை பற்றி இதுவரையில் நானும் சிந்திக்கவில்லை, நீங்களும் சிந்திக்கவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்கிறேன், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது, ஒரு ஜனாசா தூக்கி கொண்டு போகப்படுகிறது. இந்த ஹதீஸ் நாங்கள் எல்லாரும் எதனாலும் வாசிக்கின்றோம், எல்லா இடங்களிலையும் கேட்கின்றோம். கொண்டு போகப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரியின் ஜனாசா, என் அழுகையை நிறுத்தி விட்டார்களா? அப்படியா என்று கேட்டுவிட்டு நிறுத்தி விட்டார்களா? என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மதீனா முனவ்வராவுடைய பள்ளி வாசல்ல ஒரு சிறுவன் வந்து போய்கொண்டே இருந்தான், ஒரு யூத சிறுவன். ஒரு யூத சிறுவன் பள்ளிவாசலுக்கு வந்து போய்கொண்டே இருக்கிறாரு. திடீரென்று அவருடைய வருகை நின்று விட்டது, காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், அவரை காணவில்லையே, எங்கே என்பதாக சொன்னார்கள். நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டவனாக வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு அந்த சிறுவனை சேமம் விசாரிக்க போனார்கள், நோய் விசாரிக்க போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள், தலை மாட்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய முபாரக்கான கையை அந்த அந்த குழந்தையினுடைய தலையில வைத்து அவருக்கு ஏதோ சொன்னாரு, ஏதோ சொன்னாரு, ரகசியம் பேசினாரு. அந்த குழந்தையும் தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறது. அந்த தகப்பனார் சொன்னாரு, குழந்தையை பார்த்து, அதே அபா காசிம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ வழிபடு வாப்பா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவன் கலிமாவை மொழிந்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை அவன் மொழிந்ததும் சந்தோஷப்பட்டவர்களாக அவனுடைய முகம் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது சந்தோஷத்தில், அந்த சந்தோஷத்திலேயே வெளியாகி விட்டார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம், வாழ்க்கையில் எப்ப அமல் செய்ய போகின்றோம், எப்ப அமல் செய்ய போகின்றோம்? எத்துணை ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் எங்களுக்கு முன்னால் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுகின்றேன், ஹதீஸுகளை ஒரு சம்பவமாக, ஒரு கதையாக, ஒரு வரலாறாக படிக்க வேண்டாம். அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும், அது வாழ்க்கைக்கு பாடமாக இருக்க வேண்டும். என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்திருக்கிறார்கள், எனவே நானும் செய்ய வேண்டும், நானும் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய படைகோலம் மிகவும் நீட்டாக நேர்த்தியாக இருக்கிறது, ஆனால் மனிதனுடைய பண்பாடுகள், அகலாக் இருக்கிறது, குணம் இருக்கிறது, இது ரொம்ப மோசமானதாக ஆகிவிட்டது. சும்மரததுனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜுராத்தின் ஊடாக குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, பிரபல்யமான ஒரு சூரா சூரத்துல் ஹுஜுராத். இந்த ஹுஜுராத் என்ற சூரா இருக்கிறதே, இந்த சூராவின் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான புத்திமதிகளை சொல்லுகின்றான். நான் நினைக்கின்றேன் இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அனைத்தையும் விளங்கப்படுத்துவது சொல்லுவது நேரம் அவகாசம் கொடுக்க மாட்டான். சுருக்கமாக சொல்லுகின்றேன், உலமாக்களே, கண்ணியமானவர்களே, உம்மத்துக்கு இந்த குர்ஆனுடைய சூராவை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இந்த சூராவில்? ஒவ்வொரு ஆயத்திலும் பல வகையான கட்டளைகளை அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்றான். முதலாவது சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதயில்லாஹி வரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே, எது எப்படி இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் எதுவும் முந்தக்கூடாது. உங்க உங்களுடைய மனோச்சையும் முந்தக்கூடாது, உங்களுடைய குடும்பமும் முந்தக்கூடாது, உங்களுடைய தொழிலும் முந்தக்கூடாது. எதை நீங்கள் செய்தாலும் முதன்மை பெற வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும். இந்த குடும்பத்தை விடவும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் மேலானவர்கள். என்னை விடவும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் மேலானவர்கள். எங்களுடைய நாட்டு சட்டம் கான்ஸ்டிடியூஷனை விடவும் அல்லாஹுடைய அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்லுகின்றான் கொண்டவர்களே, அதவு சொல்லித்தருகிறான். அதவு முதலாவது ஆயத்தினூடாக அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான். எதையும் நீங்கள் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் எதை காட்டிலும் அதை காட்டிலும் எதையும் முன்படுத்தக்கூடாது. வட்டி ஹராமா? அது ஹராம் தான். அது எந்த காலத்திலும் அதை உங்களுக்கு ஹலாலாக்க முடியாது. முன்படுத்த வேண்டாம். வட்டி ஹராம். ஆண் பெண் கலப்படம் கூடாது. ஆண் பெண் கலப்படம் கூடாது. மஹரமியத்தானவர்கள் தான் மஹரம். மஹரம் இல்லாதவர்கள் மஹரம் இல்ல. حرمت عليكم امهاتكم وبناتكم وعماتكم وخالاتكم. உங்களுக்கு மஹரமான பெண்கள் யாரு என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அதுதான் உங்களுக்கு. அதை விடவும் உங்களுடைய மனோச்சை பிரகாரம் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. அன்பாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன். ஆண் பெண் கலப்பிடம் என்பது விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் எல்லாரும் பள்ளி வாசல்ல ஆண்கள் வேற பெண்கள் வேற, திருமண வைபவங்கள்ல ஆண்கள் வேற பெண்கள் வேற, எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்களே கவனமிடுங்கள், பெற்றோர்களே கவனமிடுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அவதானியுங்கள். நாங்கள் இங்கு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குழந்தைகளை தொழும்படியாக பணியுங்கள். அவர்களுக்கு 7 வயதாகிவிட்டால் 7 வயது குழந்தையை தொழ வைக்க வேண்டும். 10 வயதாகியும் தொழவில்லையா, அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? அவரே நிர்பந்திக்கப்பட வேண்டும். அவரை கொஞ்சம் தட்டியாவது தொலைவையுங்கள், அவரை கொஞ்சம் பயமுறுத்தியாவது தொலைவையுங்கள், ஆர்வமூட்டி தொலைவையுங்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு ஹதீஸ முடிக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுக்கையில் அடுத்த வீட்டுக்குள்ள ரெண்டு அல்ல, மாற்று மாற்றை சார்ந்த வீட்டு பிள்ளையும் உங்களோட வீட்டு பிள்ளையும் அல்ல, ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகள், ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்த ரெண்டு குழந்தைகள். எங்களை மீது கருணை கொண்ட நபி, எங்களுடைய எங்களை மீது அன்பு கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயது பிள்ளைய தொலைவைங்கன்னு சொல்லி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 7 வயது பிள்ளைக்கு தொழுகை கடமை இல்ல. 7 வயது பிள்ளைய தொலை வைக்கிறது வாப்பா உங்களை கடமை. அடுக்கையில பிரித்து படிக்க வையுங்கள். சுபஹானல்லாஹ். வீடுகள்ல கட்டில் வித்தியாசம், அறைகள் வித்தியாசம், நானாவுக்கு ஒரு அறை, தம்பிக்கு ஒரு அறை, தாத்தாவுக்கு ஒரு அறை என்றெல்லாம் பிரித்து விட்டோம். பள்ளி வாசலே பிரிவு இருக்கிறது மாஷா அல்லாஹ். திருமண வைபவங்களுக்கு போனால் ஆண் பெண் கலப்படம் இல்லாமல் பிரிவு இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். பாடசாலைகள் எங்கே இருக்கிறது? கட்டில பிரிக்கலாம், அறைகள் கொடுக்கலாம். இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் யோசிக்க வேண்டும், முஸ்லீம் சமூகம் யோசிக்க வேண்டும். பெரும்பான்மை சமூகம் அவர்கள் பன்சரையில ஒன்றுக்கு, அவருடைய நிக்காகல ஒன்றுக்கு, அவர்களுடைய எல்லத்திலேயுமே ஒன்றுக்கு, ஆனால் பாடசாலையில மட்டும் பிரிந்திருப்பாங்க. பாடசாலையில் இல்ல, அவங்களோட போய நாளைக்கு பைத்து பார்த்த எல்லாரும் ஒன்றுக்கு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் இல்ல. ஆனா கல்விக்கூடங்கள், பாடசாலைகள், அதில் அவர்கள் வித்தியாசம். ஆதி தொட்டு எந்த பாடசாலை எடுத்தாலும் சரி, பிரபல்யமான பாடசாலைகள் எடுத்து பாருங்கள், அவர்கள் அன்றே பிரித்து விட்டார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களே அல்லாஹ்வுடைய தீனை உட்படுத்துங்கள். அல்லாஹுடைய ரசூலினால் ஏற்படுத்தப்பட்ட தீன், இதனை காட்டிலும் எதையும் உங்களுக்கு முற்படுத்த முடியாது. சந்தர்ப்பம், சூழல், காலநிலை போதுவானதாக இல்லை என்று சொல்லி சாட்டு போக்கு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அதபு வேணும், அதபு மரியாதை. மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு லேசான ஹதீஸ். முந்தின காலத்தில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்கவில்லை. ஜமாத்துகள் இருக்கவில்லை, அமைப்புகள் இருக்கவில்லை, வகுப்புகள் இருக்கவில்லை, பெரிய பெரிய செமினார்கள் இருக்கவில்லை. சாதாரண மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் சின்னவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவார்கள், பெரியவர்கள் சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டுவார்கள், தலையை தடாவி பேசுவார்கள், பெரியவர்களை கண்டால் ஒதுங்கி போவார்கள், ஆசான்களை கண்டால் மாணவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, போய்கொண்டிருக்கிற பாதையில் கூட ஒழுக்கமாக போவார்கள், ஒதுங்கி போவார்கள். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு. ஆசான் என்று சொன்னாலே ஒரு வகையான மரியாதை, ஒரு வகையான கண்ணியம். மூத்தவர் என்றால் அவருக்கு மரியாதை, ஊர் தலைவர் என்றால் அவருக்கு வழிபடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான, கட்டுப்பாடான ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு இது இல்லை என்ற அளவுக்கு தாவா நடக்கிறது, இது இல்லை என்ற அளவுக்கு எல்லா வகையான பிரச்சாரமும் இருக்கிறது, இது இல்லை என்ற அளவுக்கு மதரசாக்களும் இருக்கிறது, இது இல்லை என்ற அளவுக்கு குலமாக்களும் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அதம் எங்கே போய்விட்டது? வாப்பாவை மதிக்காத குழந்தைகள், தலைவனுக்கு கட்டுப்படாத சமூகம், அதிபரை மதிக்காத ஆசான்கள். சுபஹானல்லாஹ், பாடசாலைகளுக்குள்ளே போட போய் பார்த்தால் உள்ள பிரச்சனைகள், மரியாதை இல்லாத சமூகம், உலமாக்களை அற்பமாக தூசிக்கும் யார் இவங்க, இவனுக்கு எந்த மார்க்கம் தெரியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லுகிறான். நபியினுடைய கண்ணியம் யாரு? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஃதுக்கும் லிபஃதின் அன் தஹ்பத அஅமாலுகும் வஅன்தும் லா தஷ்ஹுரூன். அதபு சொல்லி தருகிறான் அல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உட்காரக்கூடியவர்கள் எப்படி உட்கார வேண்டும், எப்படி உட்கார வேண்டும்? உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆயத்து முடிந்து போகவில்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்ல, அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்னக்க மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள், வபாத்தாகி விட்டார்கள், கல்லறையில் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, அவர்களுடைய அனந்தரக்காரர்கள் யாரு? உலமாக்கள். வாரிசுகள் யாரு? அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள் யாரு? அந்த குர்ஆனையும் அந்த சுன்னாவையும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய உலமாக்கள். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். அவர்கள் சொல்லக்கூடியது மார்க்கம், அவர்கள் சொல்லக்கூடியது ஷரியத்து, அதனை கண்ணியப்படுத்துவது என்னுடைய கடமை, புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் அதபு சொல்லித்தருகிறது, அதபு மார்க்கம், அதபான ஒரு மார்க்கம். சிறுவர்களை கண்டால், சிறுவர்களை கண்டால் திட்ட வேண்டாம், பதுவா செய்ய வேண்டாம். சிறுவர்களை கண்டால் இரக்கம் காட்டுங்கள். பெரியவர்களுக்கு சொல்லுகின்றேன், பெரியவர்களுக்கு சொல்லுகின்றேன், எப்பொழுதுமே பெரியவர்கள் ஒரு முறைப்பாடு செய்வார்கள். இந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளை உண்டோம், பெரியவர்களை மதிக்கிறாங்க இல்ல என்று எல்லாரும் சொல்லுவாங்க. வாப்பாம் சொல்றாரு, ஆசான்களும் சொல்றாங்க, அதிபர்களும் சொல்றாங்க, ஊர் தலைவரும் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க, கீழுக்குள்ளவங்க எங்களை மதிக்கிறாங்க இல்லன்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க அதற்கு முந்தி செய்ய வேண்டிய ஒன்றை அல்லாஹுடைய நபி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுதான் பெரியவர்களாகிய நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை, கீழ் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். வாப்பாட்ட கேட்கிறேன், எப்ப எங்க பிள்ளை இரக்கம் காட்டினோம், எங்கட பிள்ளைய பரவணைத்தோம், எங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? நாங்கள் நினைக்கிறோம், வீட்டில் இருக்கிற பூனைக்கும், வீட்டில் இருக்கிற நாய்க்கும், வீட்டில் இருக்கிற மீன், தங்கியுள்ள மீன், பிஷுக்கும் மீனுக்கும் எப்படி உணவு போடுவது என்னுடைய பொறுப்போ, உணவளிப்பது என்னுடைய கடமையோ,
மீன் டேங்கிலிருக்கிற மீன் அந்த தண்ணி அசுத்தமாகிவிட்டால் அந்த தண்ணியை மாத்திட்டு வேற தண்ணி வைப்பது என்னுடைய கடமையோ? ஒரு நாய் வீட்டில் இருக்கிறது, அந்த நாயை பிச்சனால் குளிப்பாட்ட இல்ல, ஒரு நாளைக்கு கூட்டிக் கொண்டு போய் நல்ல ஷாம்போ போட்டு அந்த நாயை குளிப்பாட்டி விடுவது என்னுடைய கடமையோ? சுபஹானல்லாஹ். இதே போலத்தான் நான் புள்ள வளர்க்கிறது என்று நினைக்கிறாங்க, இதுதான் புள்ள வளர்ப்பு என்று நினைக்கிறாங்க. பசித்தா சாப்பாடு கொடுக்கணும், உடுப்பில் உடுப்பு வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்டா ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல ட்ரிப் போறாங்க நாளைக்கு 1500 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க, அந்த 1500 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் வாப்பட தொழில், இதுதான் வாப்பட தொழில். வாப்ப என்ன செய்யணும்? பெற்றோர்களே, நான் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், முதலாவது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒயிட் போர்ட் தேவையில்லை, பிளாக் போர்ட் தேவையில்லை. உங்களோட வீடுகளை லைப்ரரி ஆக்க வேண்டாம், உங்களோட வீட்டுக்கு ஒரு கரும்பலகை தேவையில்லை, உங்களோட வீட்டுக்கு பேனாக்கள் தேவையில்லை, உங்களோட வீட்டுக்கு புத்தகங்கள் தேவையில்லை. முதலாவது சொல்லுகின்றேன், உங்களோட வீட்டுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், நீங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், அவ்வளவு போதும். ஒரு நாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுகிறது, ஒரு காகம் தன்னுடைய குஞ்சுக்கு வாழ்ந்து காட்டுகிறது, ஒரு பூனை தன்னுடைய குட்டிக்கு வாழ்ந்து காட்டுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதன் நினைக்கிறான் நான் வாழ்ந்து காட்ட தேவையில்லை, நான் வெளிநாட்டிலேயே இருக்கின்றேன், நான் வெளியிலேயே தொழில் செய்கின்றேன் என்ற குழந்தைகள் தானாக வளருவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. பெற்றோர்களே, மிக வினயமாக சொல்கின்றேன், குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும். மரியாதை என்றால் இதுதான், அதம் என்றால் இதுதான், விட்டுக் கொடுப்பென்றால் இதுதான், பிறரை வாழ வைப்பது என்றால் இதுதான். மிக அன்பாக சொல்லுகின்றேன், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்களோ, இதே போல குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். இது இரண்டாவது சிபத்து, இரண்டாவது அட்வைஸ் அல்லாஹ் சூரத்துல் ஹுஜுராத்தில் சொல்லுகிறான். மூணாவது சொல்லுகின்றான் சூரத்துல் ஹுஜுராத்தினூடாக, யா அய்யுஹல் லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபய்யனு. சமூகத்தில் இருக்கிற ஆக கெட்ட ஒரு பழக்கம், நம்பகத்தன்மையற்ற, ஊர்ஜீதம் செய்யப்படாத செய்திகளை எல்லாம் நம்புவது. யாரோ சொல்லித்தாரே, யாரோ ஒருவர் கதைத்து விட்டாரே, எங்கேயோ எழுதிட்டாங்க பேஸ்புக்ல, ஏதோ ஒரு தகவல் பேப்பர்ல வந்துட்டு, இதை உடனே நம்பியாச்சு. இதை நம்பி அதை வச்சு என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் நடந்து கொள்ள அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அப்படி செய்ய வேண்டாம். ஏனென்றால் செய்தி கொண்டு வரக்கூடிய அனைவரும் நல்லவர்கள் அல்ல. பொதுவாக செய்திகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள், செய்திகளை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பாவிகள். ஏனென்றால் புறம் பேசக்கூடியவர்கள், கோல் செல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய பேச்சுக்களை நம்ப வேண்டாம். அல்லாவே சொல்லிவிட்டான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன், செய்திகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஆரம்பமாக சொல்லிவிட்டான், அவன் ஒரு பாவி, அந்த செய்தியை அவன் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது. நான் பள்ளிக்கு போனேன், உங்களை பத்தி இப்படி பேசிக் கொண்டாங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு என்றிருந்தால் நீங்க நம்பிக்கொள்ளும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உனக்கிட்ட வந்து ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்லுவார் என்றிருந்தால் ஞாபகத்தில் வைத்துக்கொள், நீ பேசக்கூடிய செய்தியையும் அவர் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போய் அங்கே கரைப்பாரு, மறந்து விடாதே. அல்லாஹ் சொல்லுகிறான், சமூகத்தில் ஒற்றுமை வர வேண்டுமா, புரிந்துணர்வு வர வேண்டுமா? சும்மா இருக்கிற செய்திகளை பரத்த வேண்டாம். இந்த ஆயத்துக்கு ஒரு அழகான சபபு நுசூல், இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறதுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவத்தையும் ஏற்படுத்தி விட்டான். சஹாபாக்களுக்குள்ளேயே ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் நடத்தாட்டினான். அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். நம்பகத்தன்மையற்ற, ஊர்ஜிதம் செய்யப்படாத கருத்துக்களை எல்லாம், செட்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பரத்தாதீர்கள். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, டெலிபோன்ல சும்மா கதையில பள்ளிக்கு பின்னால பள்ளிக்கு முன்னால அந்த ஜமாத்தை பத்தி, இந்த ஜமாத்தை பத்தி, அந்த ஆளுநர் பத்தி, இந்த அரசியல்வாதியை பத்தி. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கேக்குறான், தஹ்சபூனஹு ஹய்யினன், என்ன நீங்க வாயால பேசுற வார்த்தைகளை லேசா பார்க்கிறீங்களா? செஞ்ச ஜினாவுக்கு தௌபா செய்யணும், பிறருடைய சொத்தை அபகரித்திருந்தால் திருப்பி கொடுக்கலாம். ஒருவரை பத்து தீபத்து பேசும் தலைப்படி தௌபா செய்வது. எப்படி தௌபா செய்வது? வாயினால் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தௌபா கிடையாது. ஒரு தப்பான விஷக்கருத்தை பரத்திவிட்டு மௌத்தானால் அந்த விஷக்கருத்து இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய மன்னரைக்கு நன்மைகள் எல்லாம் மாறானது வந்து கொண்டே இருக்கு, மறந்து விடாதீர்கள். வார்த்தைகள் அளந்து பேசப்பட வேண்டும், நேர்த்தியாக பேசப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. அல்லாஹ் சொல்லிட்ட குர்ஆன்ல நேரான வளைவில்லாத சரியான நம்பகத்தன்மை உரிய வார்த்தைகள் பேச வேண்டும். ரெண்டு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அதற்கு பிறகு குர்ஆன் சூரத்துல் ஹுஜுராத்தில் இன்னும் பத்து புத்தி மதிகள் அல்லாஹ் சொல்லுகிறான். لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب اجتنبوا كثيرا من الظن اجتنبوا كثيرا من الظن ولا يغتب بعضكم بعضا ايحب احدكم ان ياكل لحم اخيه. الله قران புத்தி சொல்லுகிறான், முஸ்லிம்களுக்கு புத்தி சொல்லுகிறான். இந்த சூரா ஒற்றுமொத்தமாக சொல்ல போனால் கலிமா சொன்ன மக்களுக்குரிய சூரா இது. இந்த முழு சூராவிலையும் கலிமா சொன்ன மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்தகாக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் விவரிக்கிறான். நேரம் இடம் கொடுக்கவில்லை, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நபிகளாருடைய காலத்தில் அல்லாஹ் நபியை சோதித்தான். சோதனைகள் பல விதத்தில் வரும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். நாங்கள் அந்த சுமைகளை சுமக்க தகுதி அட்டவர்கள். அல்லாஹ் எங்களை சோதிச்சிடாதே. அல்லாஹ் நபி அல்லாஹ் சோதித்தான். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய விஷயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் ஒரு செய்தியை கட்டி விட்டான், பரத்தி விட்டான். இந்த ஆயிஷா பனு முஸ்தலிக் என்ற யுத்தத்தில் அந்த இடத்துல அப்துல் சஃபார் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியுடன் நிராகரித்தார் என்று சொன்னேன். குர்ஆனை கொஞ்சம் விளங்குங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தை 14 ஆயத்துல சொல்றான். 14 ஆயத்துல இன்னல் லதீன ஜாஊ பில் இஸ்கி உஸ்பத்து மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைரு லக்கும் என்று ஆரம்பித்து 14 ஆயத்துல அல்லாஹ் இந்த நபியினுடைய வாழ்க்கையில, நபியினுடைய குடும்பத்தில் அன்னை ஆயிஷாவுக்கு நடந்த இந்த வரலாறை சொல்லுகிறார். ஏன் தெரியுமா காரணம்? எனக்கு உங்களுக்கும் படிப்பினை. மக்கான ஹதீஸை யுஸ்தரா, இது இட்டு கட்டப்பட்ட செய்தி அல்ல, இது நடந்த செய்தி. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் புத்தி சொல்லுகிறான். வாழ்க்கையில படியுங்கோ, பிராக்டிஸ் பண்ணுங்கோ, கொண்டு வாங்க வாழ்க்கையில. முனாஃபிக்கீன்களுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை என்றவன் ஒரு செய்தியை கட்டி விட்டான், ஆயிஷா ஜினா செஞ்சிட்டான் சொல்லி. எப்படி இருக்கும் உங்களோட மகளுக்கு சொன்ன? எப்படி இருக்கும் உங்களோட மனைவிக்கு சொன்ன? எப்படி இருக்கும் எந்த புள்ளைக்கு சொன்ன? எப்படி இருக்கும்? இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? எந்த பெண்ணை பார்த்து, எந்த தாயை பார்த்து, ஏன் உங்களை உம்மாண்டு அல்லாஹ் சொல்லித்தானோ அந்த உம்மக்கு சொல்லப்பட்டபடியது. உம்மஹாத்துல் முஃமினீன்களுடைய தாய், முக்மீன்களுடைய தாய், பொறக்க இருக்கின்ற, கடைசியாக பொறக்க இருக்கின்ற முக்மீனுக்கும் தாய் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த ஆயிஷாவுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டிருக்குது. கை வச்சா அல்லாவுக்கு ஒரே நாளையில ஒரு ஆயத்தை இறக்கி இப்படி ஒன்று மில்லிது பொய் என்று சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்ல இல்ல, அல்லாஹ் நபியை சோதிச்சார். ஏண்டா அந்த சோதனை எனக்கும் உங்களுக்கும் வரையிலும் அந்த நேரத்தில் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்குரிய புத்திமதி அல்லாஹ் சொல்லித்தரான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விடயத்தில் அந்த அரண்மனைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி பர்தூர் சொன்னா, அரசே உங்களோட குடும்பத்தை உங்களோட மனைவிய பலவந்தப்படுத்தின இந்த யூசுப்புக்கு என்ன தண்டனைண்டு அந்த பெண்மணி மாஸ்டி அடிச்சா, பெல்ட்டி அடிச்சா. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் ஒன்றும் செய்ய இல்ல, அந்த வீட்டுக்குள்ள தொட்டில தூங்குற புள்ளைய பேச வச்சுட்டேன். அந்த புள்ள பேசிச்சது, அதுவும் எவிடன்ஸோட பேசிச்சது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ளைய தூக்கி கொண்டு வராங்க. யூதர்கள் கேட்டாங்க மரியத்தை பார்த்து, மரியமே என்னம்மா நீ ஜினா செஞ்சிட்டயா, என்ன சொல்லும், கல்யாணம் முடிக்காத ஒரு பத்திரித்தனமான ஒரு கவர பத்திரித்தனமான ஒரு பெண் ஒரு புள்ளைய தூக்கி கொண்டு வாரா. யூதர்கள் கேட்கிறாங்க இன்னும்மா ஜினா செஞ்சிட்டயா. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான் மரியமுக்கு, நீங்க பதில் சொல்ல வானம், நாங்க பதில் சொல்றோம். அந்த புள்ள பேசிச்சது, அந்த புள்ள சொல்லிச்சது, قال اني عبد الله اتاني الكتاب وجعلني نبيا مباركا. அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசி அன்னை ஆயிஷாவை சுத்தப்படுத்துறது. ஆனா அல்லாஹ் ஆயிஷாவையும் சோதிச்சான், சஹாபாக்களையும் சோதிச்சான், நபியையும் சோதிச்சான். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா, முழு மதீனாவும் பேசுறாங்க, முழு மதீனாவும் பேசுது. என்ன பேசுது, எல்லாரும் பேசுறாங்க, யாருமே பதிலுடைய சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், எங்களுக்கு எனக்கு உங்களுக்கும் தேவையான காலம் இந்த வாய் அடக்கம், அடக்கி வாசிப்பது. என்ன பேசணும், யாருடைய வானத்தில் கை வைக்கணும், எதை பேசினா என்ன நலவு நடக்கும். தஸ்ஸபூனஹு ஹையன, நீங்க நினைச்சீங்க வாயால பேசுறது சின்ன விஷயம் என்று, இல்ல அதனுடைய விபரீதம் கயாமத்து வரைக்கும் இருக்கும். மறந்து விடாதீர்கள், கயாமத்து வரைக்கும் இருக்கும். இந்த சந்தர்ப்பம், இந்த சம்பவம் 29 நாள் நீடிக்குது. அல்லாஹுடைய நபி சோதிக்கப்பட்டாங்க, ஆயிஷா சோதிக்கப்பட்டாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, 29 நாள் ஆகுது, என்ன செய்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வஹி வருகதும் இல்ல, காலையில மாலையில வகை வருகுது, ஆனா இதை பத்தி ஒன்றும் வருது இல்ல, இதை பத்தி எந்த தகவலும் இல்ல. சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லத்துல மஷூராக்கிட்டாங்க. ரெண்டு பல பேரத்துல போனாங்க, ரெண்டு பேரை மட்டும் சொல்றேன். ஒன்றே தண்ட மருமகன் போனாங்க, அவர் யாரு, அலிரவி அல்லாஹு தஆலா. அவங்க யாரு, மதீனத்துல் இல்ம், அறிவினுடைய பட்டினம், அறிவினுடைய பட்டினம். அது அலி, ஹசன் ஹுசைன் வாப்பா, ஃபாத்திமாவுடைய கணவன், சுபஹானல்லாஹ், நாலாவது ஹலீமா. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களிடத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என் ஆயிஷாவுடைய விடயத்துல இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில பரிமாறப்படுது, நான் என்ன செய்யறது கேட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல மணி அளவு கூட அன்னை ஆயிஷாவுடைய விஷயத்துல சந்தேகம் இருக்க இல்ல, ஆனாலும் இவ்வளவு நபி கஷ்டப்படுறாங்களே, நபி அவதிப்படுறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலாக இந்த பிரச்சனைகளை மாட்டிக் கொண்டிருக்கிறாங்களே, இவர்களை இதிலிருந்து கலத்திடுவோமே என்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம பேசிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆயிஷாவை பத்தி எந்த குறையும் சொல்ல இல்ல, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், ஏன் இதை இவ்வளவு பெருசிப்படுத்துறீங்க, என்ன ஆயிஷாவை விட்டா பெண்கள் இல்லையான்னு கேட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தையினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு இந்த முஸ்லீம் உம்மா ஷியா சுன்னி பிரிஞ்சிருக்கிறது. இதைத்தான் ஆரம்பமாக எடுத்துக்கொண்டாங்க. இதுதான் இந்த உம்மத்து பிரிந்து போறதுக்கு காரணம். தஸ்ஸபூனஹு ஹையினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம், ஒரு வார்த்தை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை திருப்தியாக தென்பட இல்ல, அந்த வார்த்தை ஹப்பி இல்ல, அந்த பதில் அவள் அழகா பட இல்ல. போனாங்க யார்கிட்ட தெரியுமா? மாமாட்ட போனாங்க. யாரு மாமா? ஹதரத் உமரத்துல போனாங்க. கடைசியாக போனாங்க உமரத்துல. என்ன உமர்? சுப்ஹானல்லாஹ். உமர் யாரு? எனக்கு பிறகு நபி இல்ல, ஒரு நபி இருப்பார் என்றிருந்தா அது உமராகத்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட உமர் கிட்ட கேட்டாங்க, யார் உமர்? இப்படிப்பட்ட ஒரு கதை, இப்படிப்பட்ட ஒரு செய்தி, நான் என்ன நடந்து கொள்ள? என்ன தெரியுமா கேட்டாங்க உமர்? யா ரசூலுல்லாஹ், ஜினா செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு நிக்காக செய்து தருவானான்னு கேட்டாங்க. சுபஹானக ஹாதா முக்தாருன் அஸீம். ரெண்டு வார்த்தைகள். ஒரு புத்தர் சொன்னாரு, விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு இதை விட்டா வேற ஒன்றும் இல்லையா? ஏன் இதை திருச்சிப்படுத்துறீங்க? இதை விட்டுட்டு வேலையை பாருங்களேன் என்று சொல்லாம ஆயிஷாவை விட்டா வேற பெண்கள் இல்லையான்னு கேட்டாங்க. இவர் கேட்டாரு, யார் சொல்லம்மா, என்ன என்ன தினா செய்யக்கூடிய பெண்களை அல்லாமலுக்கு முடிச்சு தருவானா என்று கேட்ட வார்த்தை தான் ஆரம்பம். குரானுடைய 14 ஆயத்துக்கள் அப்படியே இறங்கிச்சது. அதுல அல்லாஹ் உமருடைய வாயால வந்த சுபஹானக ஹாதா முக்தாருன் அஸீம் என்றதையும் அல்லாஹ் சேர்த்தியே இறக்கிட்டான். ஹதரத் உமருக்கு கிடைத்த கிஃப்ட் என்ன? ஹதரத் உமருக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? அன்னை ஆயிஷா சொன்னா, எனக்கேண்டு வாழ்க்கையில உமரை உபகாரம் செய்திருக்கிறாரே, அவருடைய உபகாரத்துக்கு நான் பிரதிபகாரம் செய்யணும், எனக்கு அவகாசம் கிடைக்க இல்லை. ஆனா இந்த மவுத் உமருடைய மவுத்துடைய கட்டத்துல உமர் எனக்கிட்ட கேட்டு அனுப்பினாரு, ஏண்ட வீட்டுக்குள்ள நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கு நான் உமருக்கு ஏண்ட வீட்டுக்குள்ள நல்லடக்கம் செய்யப்பட அபூபக்கர் ஏண்ட வாப்பா, அதுல ரசூலுல்லாஹ் ஏண்ட கணவன், ஏண்ட கணவனுக்கும் ஏண்ட வாப்பக்கும் பக்கத்துல நல்லடக்கம் செய்யறதுக்கு அவர் செஞ்ச உபகாரத்துக்கு பகரமாக இடம் கொடுத்தேன் என்று ஆயிஷா சொல்றார். வாழ்க்கையில ஒரு நல்ல வார்த்தையை பேசி ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல நிரந்தரமாக தூங்குறதுக்கு கபர் வாங்கி கொண்டாங்க. எனவே வாழ்க்கையில நல்லதை பேசுவோம், நல்லதை கரைப்போம், பாசிட்டிவானதை பேசுவோம், மக்களை பற்றி நல்லதை பேசுவோம். வாழ்கிற மக்கள் மட்டுமல்ல, மௌத்தா போன மக்களுடைய நலவுகளை பேசுங்கள். ஒத்தன் மௌத்தாகிட்டான், மன்னரைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டோம், அவனை பத்தியே நலவு பேசுகின்ற மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பத்தியே நலவு பேசக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, நல்ல படைகோலத்தில் படைத்தது போன்று யா அல்லாஹ் நல்ல குணத்துடன் வாழ வைப்பாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.